நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் சூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினன் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலா அழகுமலை ராமதேவார், அழகுமலை ராமதேவார், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லுமட்டு குடியில் வான்மீகரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை, திருவருணையூர் இடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நிறமை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நிறமை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொர்வசமாதி அடைந்த நேரம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுக்கு புதன்கிழமை சத்சங்கம், மற்றைய உலகளாவிய சங்கங்களுக்கு வியாழக்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்த சத்சங்கமாக அமையும் இந்த நேரத்தில் நாங்கள் பாபாஜியின் தெய்வீக குரலிலிருந்து நான் ஒரு சில பக்கங்களை எடுத்து படிக்கின்றேன். நீங்கள் எல்லோரும் தியான முத்திரை போட்டு கண்களை மூடிக்கொன்று மௌனமாக அதை உள்வாங்குங்கள். பல அற்புத விடயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இன்று நான் படிக்கப் போகும் பக்கங்கள் 116, 117, 118, 119, முடிந்தால் 120. இன்றைய நான் படிக்கும் பாடத்தில் என்ன விசேடமான செய்தி என்னவென்றால், இந்த புத்தகம் உருவாகிய முறை பாபாஜியும் நீலகண்டன் அவர்களும் பேசிய நாள் தொடக்கம் என்று தொடங்குகின்றது இந்த புத்தக உருவாக்கத்திற்கு. அவர்களுடைய சம்பாஷணையைத்தான் இப்போது கேட்கப் போகின்றோம். நீலகண்டன் கேட்கின்றார். 4 மணி நேரம் தொடர்ந்து தியானிக்கின்றார் நீலகண்டன். பொது நேரத்திற்கு சிறிது முன்னரே கண்ணை திறந்தார். திடீரென்று அவர் முன் தெய்வீக ஒளி, நெற்றியில் வழக்கத்திற்கு மாறாக பாபாஜியின் வருகையை அது உணர்த்தியது. பாபாஜி சொல்கின்றார், குழந்தாய், இன்னமும் உனக்கு என்னிடம் நம்பிக்கை இருக்கின்றதா? நீலகண்டன் சொல்கின்றார், என்ன குருதேவா, நிச்சயமாக. பாபாஜி சொல்கின்றார், ஏமாற்றம், துன்பம், கஷ்டம் ஆகியவை வந்தபோதும் என்னிடத்து உனது நம்பிக்கை இருக்கின்றதா? மீண்டும் கேட்கின்றார். அதற்கு நீலகண்டன், நீங்கள் இல்லாது போனால் நிலைமை இன்னும் மோசமாகி இருக்கும் என்கின்றார். பாபாஜி சிரிப்போடு ஆசீர்வதித்து விட்டு மறைந்து போனார். மருத்துவமனையில் காலையில் அன்றாட ஊசியின் பின் நீலகண்டன் காப்பி குடித்து கொண்டிருக்கின்றார். 6 மணிக்கு 5 நிமிடம் இருக்கும். பாபாஜி என்று திடீரென்று கத்திவிட்டு சமாதி நிலையை அடைந்தார் நீலகண்டன். ஓர் தெய்வீக காட்சியை கண்டார். அது முழுவதும் உண்மை. அவர் சாந்தோமில் அருளானந்த முதலி தெருவில் நுழைந்தார். வீட்டுக்குரியவர் உள்ளே இன்னொருவரிடம் பேசி கொண்டிருந்தார். எனவே வெளியே காத்திருந்தார் அவர். விருந்தாளியின் வருகையை அறிவிக்க உள்ளே ஓடினான் வேலைக்காரன். உரையாடல் நிகழ்ந்தது. பாபாஜியின் படம் போடப்பட்டது. எழுத்தாளர் 15 ரூபாய்க்கு ஒரு காசோலை எழுதினார். மூவித நிறம் கொண்ட மேலும் 2 கலர் படங்கள் வாங்க 25 ரூபாய் தருவதாக சொல்லப்பட்டது. இந்நேரத்தில் நீலகண்டன் சமாதி கலைந்து எழுந்தார். டாக்டர் உதவியாளர்களும் சுற்றி நின்று கொண்டிருந்தனர். டாக்டர் கேட்டார், என்ன ஆயிற்று? நீலகண்டன் ஒன்றுமில்லை. சிறிது நேரம் மௌனம் டாக்டருக்கு உண்மை விளங்கியது. டாக்டர் கேட்கின்றார், இது எல்லாம் உங்கள் ஆன்மீகம், அதற்கு என்று குறிப்பிட்ட நேரம் கிடையாதா? நீலகண்டன், நீங்கள் அவசர அறுவை சிகிச்சைக்கு நேரம் காலம் உண்டா? எல்லோரும் சிரித்தனர். எல்லாம் நன்றாகவே முடிந்தது. சீவன் எல்லைக்கு உட்பட்டது. பரம்பொருள் பிரம்மம் எல்லை கடந்தது, எங்கும் நிறைந்தது. பிரமத்தின் கைகள், கண்கள், பாதம், தலை, முகம், காதுகள் ஆகியவை எங்கும் நிலைத்து எல்லா பொருட்களிலும் பறந்து கிடக்கின்றன. ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இணைந்தால் வெளி வெல்லப்படும். இந்த உயர்ந்த நிலை சாதனையால் அல்லது சிறந்த யோகியால் அடையப்பெறும். மருத்துவமனையில் வாய்த்த சமாதி அனுபவத்தில் நீலகண்டன் கிரியா பாபாஜியின் சர்வ வல்லமை பொருந்திய அருளால் உதவி செய்ய பெற்று எங்கும் நிறைந்த பொருளோடு இயையும் பேறு பெற்றார். இதனால் 7 மைல் தொலைவில் சாந்தோமில் நடந்த தெய்வீக நாடகத்தை காணும் நிலை பெற்றார். நீலகண்டன் வழக்கம் போல் தியானத்தை முடித்துவிட்டு 1 மணி நேரம் பாபாஜியின் புனித நாமத்தை ஜபம் செய்து கொண்டிருந்தார். அறுவை சிகிச்சைக்கு பின் 2 மாதங்களாக அவர் கால் மிகுந்த வலியை கொடுத்தது. சிறந்த மருத்துவ சிகிச்சை தரப்பட்டும் கால் மிகுந்த தொல்லை கொடுத்தது. அவர் காலை பிடித்து கொண்டிருந்த போது தெய்வீக ஒளி தோன்றியது. சத்குரு தோன்றினார். குழந்தாய், நான் உனக்கு எந்தவித சுகமும் தரவில்லை. உன் வீட்டு வாசலில் கத்தும் ஓநாய்களிடமிருந்து உன்னை நான் காப்பாற்றவில்லை. எனினும் என்னை தொடர்ந்து நீ அழைப்பது ஆச்சரியமாக இருக்கின்றது. அதற்கு நீலகண்டன், இந்த உலகியல் நிகழ்ச்சிகளை பற்றி நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? உங்களை கூப்பிடுவதற்கும் அதற்கும் என்ன தொடர்பு? என் கர்மாவை போக்க நீங்கள் செய்யும் மிகப்பெரிய அனுக்கிரகத்தை நான் அறிவேன். ஆனால் அப்படியும் என் பிராப்தம் என்னை தொந்தரவு செய்யுமானால் உங்களிடம் அசையாத நம்பிக்கையோடு நான் அதனை தாங்கித்தான் ஆக வேண்டும். இது ஒன்றே வழி. காலையில் விழிக்கும் போதும் இரவில் தூங்கி செல்லும் போதும் இன்னமும் பீஜாட்சரத்தை ஜபம் செய்வதை விட அல்லது தியானிப்பதை விட உங்கள் பெயரை ஜபம் செய்வதில் எனக்கு நிம்மதி கிடைக்கின்றது. எப்படியோ குருதேவா, இதுவே எனக்கு மணி மந்திர ஔடதம் ஆகின்றது என்கின்றார் நீலகண்டன். அதற்கு பாபாஜி, ஓம், குழந்தாய் கேள் என்கின்றார். நீலகண்டன், நல்லது குருதேவா, நீங்களே எனக்கு தந்தை, கடவுள் ஆகிய எல்லாமும். நான் என் 4 குழந்தைகளையும் நீங்களே கவனிக்கின்றீர்கள். என் ஆத்மாவாகவே உங்களை வழிபடுகின்றேன். அன்னையை கிரகலட்சுமியாகவே காண்கின்றேன் கிரியா அன்னையை என்கின்றார் நீலகண்டன். பாபாஜி, குழந்தாய், எந்த ஜபம் அல்லது தியானம் செய்தாலும் அதனை முறையாக இடைவிடாது செய். என்னை கூப்பிடுவது, நினைப்பது, முழுவதும் தியானிப்பது, என் கையால் சாப்பிடுவது, என் வாய் மூலம் உண்ணுவது, என் கண் மூலம் காண்பது, உடன் இருப்பவருக்கு சேவை செய்வது, அவர்களுக்கு செய்யும் தொண்டை எனக்கு செய்வதாக நினைப்பது ஆகியவை உனக்கு வெற்றியையும் நிர்விகல்ப சமாதியையும் தரும். சச்சிதானந்த ஒளி உன் மூலம் எப்போதும் ஒளிவிடும். இதுதான், இதுவே உன் சாதனை, உன் கிரியை. ஒருபோதும் சோர்வடையாதே. காலச்சக்கரம் சுழலட்டும். உன்னையும் என்னை சார்ந்தவரையும் நான் காப்பேன். குருவிடம் கொள்ளும் முழு நம்பிக்கையே வாழ்வின் இலக்கை அடையச் செய்யும். சச்சிதானந்த ஒளியில் அது உன் மனதை நிலைத்து நிறுத்தும். குழந்தாய், உடம்பை பார்த்துக்கொள். உடம்புதான் கோவில், நீ சவாரி செய்யும் குதிரையே. அதுதான் ஆரோக்கியமே முக்கியம். உடல் நலம் இல்லாமல் புனித பணியை முடிக்க முடியாது. யோகானந்தரின் மறைவுக்கு பின்னர் நான் என் பணி நின்று போய்விட்டது. ஓம், உன்னை நீண்ட நாள் தேடி கண்டுபிடித்திருக்கின்றேன். நீ உன்னை தகுதி படைத்தவனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். எவ்வாறு செய்வது என்று என்னை கேட்காதே. எனக்காக துன்பத்தை பொறுத்துக்கொள் என்ன என்கின்றார் பாபாஜி. நீலகண்டன் சொல்கின்றார், குருதேவா, தாங்குவதற்கு இன்னும் அதிகம் அருளை தாருங்கள் என்கின்றார். அதற்கு பாபாஜி, அருள்வேன், தருவேன். காய்கறிகள் அதிகம் சாப்பிடு. பாலும் பழமும் நிறைய எடுத்துக்கொள். ரெண்டு பச்சை வாழைப்பழமும் உனக்கு மிக நல்லது. ஒவ்வொரு இரவும் காலையில் எழுந்ததும் ஒரு டம்ளர் பால் அருந்து. பாலில் வெண்ணையும் சீனியும் அல்லது தேன் அல்லது வாழைப்பழம் கலந்து சாப்பிடுவது மிகவும் நல்லது. இது உஷாபானம். இது உனக்கு அதிக வலிமையை தரும். குளுத்தியானத்தை தொடர்ந்து செய். உலகின் மிக தூரமாக உள்ள மூவரை, தன் கிரியா மறையை நீ, உன் பாதி, உன் மனைவி, மற்றவர் ஆகியோர் பரப்ப வேண்டும். சாப்பிடும் போதும் குடிக்கும் போதும் ஓம் ஹரீம் குரோம் சுவாக சித்ராய சித்திரகுப்தாய ஜமரூபிதாய என்ற மந்திரத்தை சொல் என்கின்றார் பாபாஜி. நீலகண்டன்: எதற்காக மறுபடியும் மந்திர சாத்திரம்? நீங்களே மணி மந்திர ஔடதம் இல்லையா? உங்களை அழைத்தால் மட்டும் போதாதா? சரி, பாபாஜி மூன்றாம் அவர் என்பவர் யார்? அதற்கு பாபாஜி: தேவையில்லாமல் கேள்வி கேட்கக்கூடாது, நான் சொன்னபடி செய் என்ன என்கின்றார். அதற்கு நீலகண்டன்: சரி குருதேவா, உங்களுக்காக அயராது உழைக்க அருள் புரியுங்கள். உங்கள் உபதேசத்தின் ஒவ்வொரு எழுத்தையும் நான் எடுத்து சொல்ல வேண்டும். அதற்கு பாபாஜி: ஓம். குருதேவர் கையை பிடித்து கொண்டு தலை உச்சியை மோந்து மார்பின் வலது நடு இடது பகுதியை தட்டினார் பாபாஜி. உன் மனத்தையும் உடலையும் பொறிகளையும் ஆளும் அர்த்தஜாமி கடவுள் என்பதை ஆள் பொறிகளையும் ஆள் ஆளும் அர்த்தஜாமி கடவுள் என்பதை உணர்ந்து நினைவில் கொள். நீ ஒரு கருவி, உன்னை செலுத்துபவர் கடவுள். தெய்வீக வாழ்க்கைக்கு வயது தடையில்லை. ஆனந்த கடலில் யாரும் மூழ்கலாம். கருப்பு நாய் கூட வெளுப்பாகலாம். சிரத்தையோடு அறியாமையும் அமுதத்தையும் அள்ளிக்கொடி அள்ளிக்குடி. பல வழிகள் திறந்திருக்கின்றன. நீ அவற்றில் சென்று என் பணியை நிறைவேற்றலாம். நட. தெய்வீக சுடர் உனக்குள் ஒளிரட்டும். ஆனந்தம் அமைதி ஆகியவை உன்னிடம் உன்னை சார்ந்தவர்களிடமும் எப்போதும் நிலைக்கட்டும். இன்னும் ஒரு வார்த்தை. உன் தியானம் நாமத்தை பற்றியோ இஷ்ட தேவதை பற்றியோ குருவை பற்றியோ அமையலாம். வாக்கு மௌனம் மனோ மௌனம் ஆக வேண்டும். இப்போது ஓய்விடு குழந்தாய், எனக்கு சில நாள் ஓய்வு தேவை என்கின்றார் பாபாஜி. 5 நாட்கள் இடைவெளி. அப்போது கிரியா குருவோடு நீலகண்டன் எந்த தொடர்பும் கொள்ளவில்லை. 1952 செப்டம்பர் 19 புதன்கிழமை அன்று நீலகண்டன் இரவு 11 மணிக்கு தியானத்திற்குள் அமர்ந்தார். பின் கடிகாரம் 12 மணி அடித்தது. பாபாஜி வருகின்றார். அவர் புத்தகத்திற்கு நீயும் உன் புத்தகத்திற்கு அவரும் முன்னுரை எழுதினால் நன்றாக இருக்கும் என்கின்றார். அதற்கு நீலகண்டன்: பாபாஜி, இது உங்கள் விருப்பமா என்கின்றார். பதில் சொல்லாமல் புன்னகையோடு முன் விரலை உயர்த்தினார் பாபாஜி. காலம் மிகவும் மதிப்பு மிக்கது. இடது முழங்காலில் நீலகண்டனுக்கு சிறிது அதிர்ச்சி ஏற்பட்டது. ஓர் ஆதாரத்தை பற்றி நிற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இரவு 1 மணிக்கு தலையின் மையத்திலிருந்து அன்னம் போன்ற மென்மையான ஒரு பொருள் நீங்குவதை உணர்ந்தார். உடல் உணர்வு நீங்கி தியானம் தூக்கம் ஆகியது. 2 மணி வரை கட்டை போல் தூங்கினார். தூங்கி எழுந்தபோது அவர் குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கவலையோடு சுற்றி நிற்பதைக் கண்டார். ஒருவர் அழுது கொண்டிருந்தார். கருப்பு நாய் வெள்ளை நாய் கருப்பு நாய் வெள்ளை ஆகின்றதா? எழுப்பச் செய்யப்பட்ட முயற்சிகள் நீலகண்டன் அசையவில்லை. எனவே இந்த துக்கம் எழுந்தது. அடுத்த நாள் பொது நேரத்தில் பாபாஜி அவரை அழைத்து இலக்கிய பணியை தொடரச் சொன்னார். எல்லா தொல்லைகளையும் நீக்கும் சிறப்பு திறவுகோல் புத்தகம் 4 பக்கங்கள் எழுதப்பட்டது. மணி அடித்தது. அப்போதைக்கு அப்போது வருவேன் என்று கூறிவிட்டு மறைந்தார் பாபாஜி. 1952 செப்டம்பர் 13 சனிக்கிழமை பாபாஜி வழக்கம் போல் வந்தார். ஆனால் நேர்முகம் சுருக்கமாக இருந்தது. நாளை வருகின்றேன், எழுதுவதற்கு தயாராக இரு என்று சொல்லிவிட்டு போனார். விடியலில் எழுந்தார் நீலகண்டன். ஒரு கால் சரியாகிவிட்டது போல் இருந்தது. கிரியா சிகிச்சை முழுவதுமாக நடந்தது. ஆனால் அவருக்கு அது தெரியவில்லை. பாபாஜியின் சிகிச்சைக்கு சோதனை பொருளாக அமைவது எவ்வளவு பெருமையானது! எல்லா நோய்களுக்கும் தெய்வீக மன உடல் கிரியையே சிறந்த மருந்து. சுறுசுறுப்பான நீலகண்டன் வங்கிக்கு அவசரமாக கிளம்பிக் கொண்டிருந்தார். அவசரப்படாதே, வங்கியில் காலை 10:30 மணி வரை காத்திருக்க வேண்டும் என்றது ஒரு தெரியாத குரல். அது உண்மையாயிற்று. 10:30 மணி வரை அவர் காத்திருக்க வேண்டியதாயிற்று. இரவு 9 மணிக்கு குருநாதர் வந்தார். நூலை முடிக்க ஒரு மண்டல நாள் தினமும் வர வேண்டும் என்றார். வார்த்தைகள் அருவியாக கொட்டின. நீலகண்டன் துரிதமானார். பாபாஜியின் உபதேசங்களை குறிக்க அடிக்கடி இரட்டை குறியலை பயன்படுத்தினார் நீலகண்டன். பாபாஜி குறுக்கிட்டார், இப்போதைக்கு எழுத ஒன்றுமில்லை, 7 பக்கங்களுக்கு மேல் எழுதப்பட்டது, இனிமேல் இன்னும் அதிகமாக எழுத வேண்டும் என்றார் குருநாதர். 1952 செப்டம்பர் 14 நாள் விடியற்காலை குறும்பு மிக்க குரல் கேட்டது, நீ மேலும் 2 ரோமன் எண்களை பயன்படுத்தி இருக்கின்றாய், அது என்ன, யார் நீ? வெறுப்படைந்த நீலகண்டன் கேட்டார். பேச்சு திடீரென்று முடிந்தது. இரவு 10 மணிக்கு இன்னும் சில நிமிடங்கள் இருந்தன. சத்குரு வந்தார். எல்லா தொல்லைகளையும் நீக்கும் சிறப்பு திறவுகோல் நூலில் மேலும் 11 பக்கங்கள் எழுதப்பட்டன. மணி ஒன்றடித்தது. பாபாஜி சொல்கின்றார், நாளை என்னை பற்றி அடுத்த அத்தியாயத்தை நீயே எழுதலாம். முதல் நூலில் உன் மறுபாதி அதனை பற்றி எழுதியதை படித்துவிட்டு நீயும் அவ்வாறே செய்யலாம். அதற்கு நீலகண்டன், எப்படி குருதேவா? என் மறுபாதி சொல்வதைப் போல் நான் 2 கட்டுரையாளன் மட்டுமே, 1 கட்டுரையாளன் மட்டுமே. அதற்கு பாபாஜி, நீ என்னுடைய அழகான நடையில் எழுதலாம். மேல் நாட்டவர்கள் இதனை விரும்புவர். 1952 செப்டம்பர் 15 தேதி குருநாதர் சந்நிதியில் நீலகண்டன் 2வது அத்தியாயத்தை எழுதி முடித்தார். 3வது அத்தியாயம் பற்றி குருநாதர் விரிவுரை செய்தார். நீலகண்டன் ஒரு பக்கம் எழுதியதும் நிறுத்து என்று கூறினார் குருநாதர். இரவு 10 மணி முதல் 2:30 மணி வரை உற்சாகமாக எழுதினார் நீலகண்டன். இன்னும் மௌனம் அதிகமாக வேண்டும் என்று கூறிவிட்டு புறப்பட்டார் சத்குரு. நீலகண்டன், எப்போதும் குருதேவா. பாபாஜி, இல்லை, உன்னை யாராவது எதிர்பார்க்கும் போது பதிலுக்கு நீ உன்னை யாராவது எதிர்க்கும் போது நீ பதிலுக்கு எதிர்க்காதே, மௌனமாக இரு என்றார். நீலகண்டன், நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லை. அவள் இவ்வாறு என்னை சொல்ல வழியே இல்லை என்றார். அதற்கு பாபாஜி, உன்னிடம் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்தால் அவள் இவ்வாறு செய்தாள், இவ்வாறு வேறு ஒன்றை எதிர்பார்த்து இன்னொருவர் உன்னை எதிர்க்கலாம், பதிலுக்கு எதிர்ப்பை காட்டாதே, மௌனமாக இரு. பாபாஜி மறைந்தார். நீலகண்டன் ஆச்சரியத்தோடு நின்றார். அப்போதே விரிவுரைகள் தொடங்கின. குருநாதர் சொன்ன வேகத்திற்கு நீலகண்டனால் ஈடு கொடுக்க முடியவில்லை. தெளிவாக பல முறை இடைமறித்தார் நீலகண்டன். சுருக்கெழுத்து தெரிந்தால் நன்றாக இருக்கும் என்று கருதினார். பாபாஜிக்கு 100 போற்றிகள் என்ற 2வது அத்தியாயம் நீலகண்டன் பாபாஜியை போற்றி எழுதியது. மற்றவை எல்லாம் பாபாஜி சொன்னவற்றை அப்படியே எழுதியது. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நம. இன்று நாங்கள் 5 பக்கங்கள் எனக்கு படிக்க கிடைத்தன. ஒரு குருநாதர் எங்களுடைய சத்குரு நீலகண்டருடன் எவ்வாறு இதை இந்த விடயங்களை பரிமாற்றம் செய்திருக்கின்றார், அதன் மூலம் இந்த புத்தகம் உருவெடுக்கின்றது. இந்த புத்தகத்தின் போது அவர்கள் கதைத்த சாதாரண உலகியல் விடயங்கள், புத்தக விடயங்கள் எல்லாம் அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பாபாஜி வந்து அவருடன் கதைத்து இந்த புத்தகத்தை எழுதியதை நாங்கள் கேட்கும்போது அதில் எத்தனை சொற்கள் மிகவும் அற்புதமான சொற்களாக அமைந்திருக்கின்றதை நீங்கள் மீண்டும் கேட்கும்போது அதை அறிய வேண்டும். இது நீலகண்டனுக்கு இந்த புத்தகம் எழுதுவதற்கு கொடுக்கப்பட்ட விடயங்கள் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. ஆகவே பாபாஜிக்கு நன்றி சொல்கின்றேன். இன்றைய என் வாசிப்பில் ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். பத்தியே ஐயா.
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரிய பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நமா.
ஓம் சிவாய
சிவாய
நமா.
நமா. இன்று குருவாரம் காலை வேளையில் பாபாஜியின் தெய்வீக குரலிலிருந்து இந்த புஸ்தகம் எப்படி வெளிவரப்பட்டது, அந்த புஸ்தகத்துக்கு பொருளுடைய பாபாஜி எப்படிலாம் கொடுக்கணும் என்ற ஒரு விஷயத்த வகுத்து நீலகண்டனுக்கு தெரிவிச்சு அந்த புஸ்தகத்தை எழுத வச்சு அது வெளியே கூட கொண்டு வரப்பட்ட விஷயத்த இன்றைக்கு குருவாரம் வியாழக்கிழமை காலை பொழுதுல ஏதோ தெளிவுபடுத்தணும்னு நினைச்சிருக்க பாபாஜி படிச்சிருப்போம், முன்னாடி கேட்டிருப்போம், இருந்தாலும் இன்னைக்கு அதை ஒரு தெளிவுபடுத்துறார். இன்னும் அதை நல்லா பிரட்டிப்பார். ஏன்னா இந்த மாதிரி அருளாளர்கள் செய்த புக்கெல்லாம் ஒவ்வொரு தடவை படிக்கக்குள்ளயும் ஒவ்வொரு அனுபவம் நமக்கு கிடைக்கும். இது படிச்சுட்டோம் வச்சுட்டோம்னா அது சாத்தியம் இல்லை. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அனுபவம் கிடைக்கும், ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு உணர்ச்சி பொங்க ஒரு வார்த்தையா இருக்கும். இன்னும் அருளாளர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு அந்த புக்கை இன்னும் பெரட்டிப்பார் என்ற ஒரு விஷயத்தை நமக்கு குறியீடா காட்டுற மாதிரி ஒரு சிந்தனை வளர்க்கிற அளவுக்கு இன்றைய சத்சங்கம் அமைஞ்சு இருந்துச்சு. இன்னும் அந்த புத்தகத்தை இன்னும் நல்லா நம்ம படிச்சு படிச்சு வாழ்க்கையில நம்மளை எவ்வளவு சரிப்படுத்திக்க முடியும் என்றத கணக்கிட்டு சரிப்படுத்திக்குமாக. ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமஹ.
ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமஹ. இந்த நாங்கள் இந்த உரையாடலை உரையாடலில் இருந்து அதில் சில கருத்துக்களை சொல்வதென்றால் அது மிகவும் கடினமான ஒரு விடயம். ஏனென்றால் அது ஒரு பொருளை பற்றி பேசவில்லை, அது இந்த புத்தகத்தை எழுதிய பல விடயங்களை உள்ளடக்கி இருக்கின்றது. இருப்பினும் கார்த்திகேயா வளமை போல் பாபாஜி பரம்பொருள் உதவியுடன் அதை மிகவும் நன்றாக சுருக்கமாக அதை எடுத்து கொடுத்தீர்கள். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். இன்று இரவனையா இணைப்பில் இல்லை, அவர் லண்டன் மாநகரில் இருப்பதால் அவருக்கு வர முடியவில்லை இந்த நேரத்தில், அதை அதிகாலை 2 மணி அங்கு. இருப்பினும் அவர் சார்பில் அவர் செய்வதை நான் ஒரு 2-3 நிமிடங்கள் இதை தொகுத்து தருகின்றேன். இன்றைய வாசிப்பிலிருந்து கிடைத்த அருண்மொழிகள் என்று சொல்லுவார். சீவன் எல்லைக்கு உட்பட்டது, பரம்பொருள் எல்லை கடந்தது, எங்கும் நிறைந்தது. பிரம்மத்தின் கைகள், கண்கள், பாதம், தலை, முகம், காதுகள் ஆகியவை எங்கும் நிறைந்து எல்லா பொருள்களிலும் பறந்து கிடக்கின்றன. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இணைந்தால் வெளி வெல்லப்படும். மிகவும் அருமையான ஒரு கருத்தை பாபாஜி அந்த புத்த வாசிப்பில் என்று கொடுத்திருக்கின்றார். அதைவிட இன்னொரு இடத்தில் கொடுக்கின்றார். குழந்தாய், எந்த ஜபம் அல்லது தியானம் செய்தாலும் அதனை முழுமையாக முறையாக இடைவிடாது செய். என்னை கூப்பிடுவது, நினைப்பது முழுவதும் முழுதும் தியானிப்பது, என் கையால் சாப்பிடுவது, என் வாய் மூலம் உண்வது, நான் கண் மூலம் காண்பது, உடனிருப்பவனுக்கு சேவை செய்வது, அவர்களுக்கு செய்யும் தொண்டை எனக்கு செய்வதாக நினைப்பது ஆகியவை உனக்கு வெற்றியையும் நிர்விகல்ப சமாதியையும் தரும். சச்சிதானந்த ஒளி கிடைக்கும் என்கின்றார் பாபாஜி. இதன் கருத்து என்னென்றால், நாங்கள் நான் எனது என்பதை விட்டுவிட்டு எல்லாம் பாபாஜியை நோக்கி அவர் செய்வதாக நினைத்து நாங்கள் செய்வது தான் சரியான முதம் என்பதை சைவ சித்தாந்த முழுமையான அடிப்படை கருத்தை இங்கு ஒரு பகுதியில் கொடுக்கின்றார் பாபாஜி. அதைவிட தூள உடல்தான் மிகவும் முக்கியமானது, அதுதான் எங்களுடைய சாதனைக்கு தேவையானது, அந்த உடலை பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றார் இன்றைய வாசிப்பில். அதைவிட இன்னொரு நல்ல விடயத்தையும் தருகின்றார். இதுவரை செய்யாதவர்கள் நீங்கள் இன்று செய்ய துவங்கலாம், வைராக்கியம் கொள்ளலாம். அது சாப்பிடும் போதும் குடிக்கும் போதும் ஓம் ஹரீம் க்ரோம் சுவாக சித்ராய சித்திரகுப்தாய ஜமரூபிதாய ஓம் சத் சத் ஓம் கிரிய பாபாஜி நம ஓம் என்ற மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த அர்ப்பணத்தை செய்துவிட்டு செய்ய சொல்கின்றார் சாதகர்களை. அதைவிட இன்றைய புத்தகத்தில் கிடைத்த எனது அருள்வாக்கு, உன்னை யாராவது எதிர்க்கும் போது பதிலுக்கு நீ எதிர்க்காதே, மௌனமாக இரு என்கின்றார். இந்த வாசிப்பில் நாசூக்காக நீலகண்டன் பாபா ஐயரிடம் கேட்கின்றார், இது அவள் சொன்னாளா என்று. அவள் என்றால் யார்? தன்னுடைய மனைவி. அதற்கு அவர், இல்லை, இது யார் சொன்னாலும் என்ன சொன்னாலும் அதை எதிர்க்காமல் மௌனமாக இருப்பது சிறந்ததென்று மௌனத்தை பற்றி இங்கு சொல்லுகின்றார். அடுத்ததாக இன்றைய வாசிப்பில் இவ்வளவும்தான் நான் எடுத்த விடயங்கள். விரைவாக இறைவனையாவின் சுருக்கத்திற்காக ஆகவே இதைவிட இன்னும் பல சுருக்கங்கள் அதற்குள் அமைந்திருக்கின்றது. அதை நீங்கள் வெல்லுங்கள். ஒரே ஒரு சூட்சுமமான விடயத்தை பாபாஜி இங்கே கொடுத்திருக்கின்றார். நீலகண்டனுக்கு நடந்தது ஒரு நாள் இந்த சம்பாஷணையின் போது நீலகண்டன் படுத்திருக்கின்றார். அவர் அயர்ந்த நிலைக்கு போகும்போது அவரது தலை உச்சியில் ஒரு வெள்ளை நிறமான ஒரு பறவை வெளியில் செல்வது போல ஒரு உணர்வு. அதற்கு பிறகு அவர் சாந்தோமில் இருக்கின்றார். சாந்தோமில் சில நிகழ்வுகள் யோகி ராமையாவுடன் தான் நடைபெறுகின்றது. இன்னும் அவருடைய பெயர் சொல்லப்படவில்லை இந்த புத்தகத்தில். அதை முடித்து மீண்டு வரும்போது அவரை சுற்றி அவர்களுடைய குடும்பத்தவர்கள் நின்று அழுது கொண்டிருக்கின்றார்கள். அதை சூட்சுமமான வார்த்தைகளில் இங்கு கொடுக்கின்றார். அதன் கருத்து என்ன? அந்த 2 மணி நேரமும் அவர்கள் வந்து அவர்கள் நீலகண்டனை அவர்களுடைய பிள்ளைகள் எழுப்பும்போது அவர் உடல் உயிரற்றிருக்கின்றது. ஏன்? அவருடைய ஆத்மா வழியால் சென்று விட்டது. மீண்டும் ஆத்மா வந்து உடலுக்குள் வந்தவுடன் அவர் கண்ணை விழிக்கின்றார். அப்போது எல்லோரும் அழுது கொன்று நிற்கின்றார்கள் என்று பாபாஜி அதன் இந்த நிலையை கொடுத்திருக்கின்றார். அந்த சமாதி நிலை, அந்த ஆன்மா டிராவல் என்று சொல்வோம், அந்த ஆன்மா வழியால் போய் சஞ்சரிக்கும் விடயத்தை கிரியா யோகாத்தில் நீலகண்டன் அடைந்திருக்கின்றார். அதை அற்புதமாக விளங்கப்படுத்தி இருக்கின்றார். ஆனால் நேரடியாக அது ஆன்மா வழியால் போய் வந்தது என்று சொல்லாது. ஆகவே இப்படியான பல விடயங்கள், இப்படியான வாசிப்புகள் இன்னும் வர இருக்கின்றது. ஏனென்றால் பாபாஜியும் இங்கிருக்கும் ஒரு ஆன்மாவும் இதை வைத்து இந்த புத்தகத்தை எழுதுகின்றார்கள். நீலகண்டன் என்ற ஆன்மா. இதில் நாங்கள் கவனமாக இந்த பகுதிகளை படித்து கொண்டு போகும்போது உங்களுடைய அறிவுத்திறனுக்கு ஏற்றபடி பல விடயங்கள் அடங்கி இருக்கின்றன என்று சொல்லி நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பரம் பொருளுக்கும். ஓம் பிரிய பாபாஜி நமோ ஓம் சிவாய நமா.